சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 22, 2023. தலைப்ப மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. வெளிப்படுத்தின விசேஷம். ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஈசாயா. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பிலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும், பழமையான திராட்சரசமும், ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும், தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும், சகல ஜாதிகளையும், மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஈசாயா. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும், விலையேறப் பெற்றதும், திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும், நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். போய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி, நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதின் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, இவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சட்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டபொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூடத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். லூக்கா. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐசுவரியம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசுவரியவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐசுவரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி. லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோட்டிருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும்பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரருண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மூசியும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனந்திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மூசிக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். எபேசியர். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீட்டிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். யாக்கோபு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கடவது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்க்கை நித்தியமானது. நாம் இதை கண்டுபிடித்து அதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. வயது மற்றும் பிளைட்டை காட்டிலும் இருத்தல் பற்றிய நமது பார்வைகளை அழகு, புத்துணர்ச்சி மற்றும் தொடர்ச்சியாக வடிவமைப்போம். கடவுள் என்பது உயிர் அல்லது புத்திசாலித்தனம். இது விலங்குகள் மற்றும் மனிதர்களின் தனித்துவத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கி பாதுகாக்கிறது. கடவுள் மனிதனின் தெய்வீக கொள்கை மற்றும் கடவுளின் சாயலில் உள்ள மனிதன் பிரிக்க முடியாத இணக்கமான மற்றும் நித்தியமானவர்கள் இருப்பது பற்றிய அறிவியல் பரிபூரணத்தின் விதியை வழங்குகிறது. மேலும் அழியாத தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. கடவுளும் மனிதனும் ஒன்றல்ல, ஆனால் தெய்வீக அறிவியலின் வரிசையில் கடவுளும் மனிதனும் இணைந்து வாழ்கிறார்கள் மற்றும் நித்தியமானவர்கள். இருப்பது புனிதம், நல்லிணக்கம், அழியாமை. இதை பற்றிய அறிவு சிறிய அளவில் கூட மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும், தூய்மைப்படுத்தும் மற்றும் உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னேற்றம் இறுதியாக அனைத்து பிழைகளையும் அழித்து அழியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். முன்னேற்றம் அனுபவத்தில் பிறக்கிறது. இது மரணமடையும் மனிதனின் பழுக்க வைக்கிறது. இதன் மூலம் அழியாதவருக்கு மரணம் கைவிடப்படுகிறது. இங்கேயோ அல்லது இனியோ துன்பம் அல்லது அறிவியல் வாழ்க்கை மற்றும் மனம் தொடர்பான அனைத்து மாயைகளையும் அழித்து பொருள் உணர்வு மற்றும் சுயத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். அவனுடைய செயல்களை கொண்ட முதியவர் தூக்கி எறியப்பட வேண்டும். சிற்றின்பம் அல்லது பாவம் எதுவும் அழியாது. ஒரு தவறான பொருள் உணர்வு மற்றும் பாவத்தின் மரணம் கரிம பொருட்களின் மரணம் அல்ல. மனிதனையும் வாழ்க்கையையும் இணக்கமான, உண்மையான மற்றும் நித்தியத்தை வெளிப்படுத்துகிறது. பொருளின் இன்பங்கள் மற்றும் துன்பங்கள் என்று அழைக்கப்படுபவை அழிந்துவிடும். மேலும் அவை உண்மை, ஆன்மீக உணர்வு மற்றும் இருப்பின் உண்மையின் பிரகாசத்தின் கீழ் வெளியேற வேண்டும். மரண நம்பிக்கை அவர்களுடன் பிரிந்து செல்வதற்கு பிழை மற்றும் பாவத்தில் அனைத்து திருப்தியையும் இழக்க வேண்டும். மனிதர்கள் இதை விரைவில் அல்லது பின்னர் கற்றுக்கொள்வார்களா? எவ்வளவு காலம் அவர்கள் அழிவின் வேதனையை அனுபவிப்பார்கள் என்பது பிழையின் உறுதியை பொறுத்தது. கவனமாகவும் நிதானமாகவும் விழிப்புடனும் இருங்கள். வழி நேராகவும் குறுகியதாகவும் இருக்கிறது. இது கடவுள் மட்டுமே உயிர் என்ற புரிதலுக்கு வழிவகுக்கிறது. இது மாம்சத்துடனான ஒரு போராகும். இதில் நாம் பாவம், நோய் மற்றும் மரணத்தை வெல்ல வேண்டும். இங்கேயோ அல்லது இனியோ நிச்சயமாக நாம் ஆவியின் இலக்கை அல்லது கடவுளில் வாழ்வதற்கு முன் நற்குணத்தை நோக்கிய ஒவ்வொரு அடியும் சடப்பொருளிலிருந்து விலகுவதாகும். மேலும் அது கடவுளை நோக்கிய ஒரு போக்காகும். பொருள் கோட்பாடுகள் எல்லையற்ற மற்றும் நித்திய நன்மையை நோக்கிய இந்த ஈர்ப்பை வரையறுக்கப்பட்ட தற்காலிகமான மற்றும் முரண்பாடானவற்றுக்கு எதிரான ஒரு எதிர் ஈர்ப்பால் ஓரளவு முடக்குகின்றன. எல்லாம் வல்ல மற்றும் நித்திய ஜீவனை வெல்ல முடியும் என்று நம்புவது பாவம். மேலும் இந்த வாழ்க்கை மரணம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதன் மூலமும் ஆவியின் பிற கிருபைகளாலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். எவ்வாறாயினும் கட்டுப்பாட்டின் எளிமையான ஆர்ப்பாட்டங்களுடன் நாம் தொடங்க வேண்டும். விரைவில் தொடங்குவது சிறந்தது. இறுதி ஆர்ப்பாட்டம் அதன் சாதனைக்கு நேரம் எடுக்கும். நடக்கும் போது நாம் கண்களால் வழிநடத்தப்படுகிறோம். நாம் நம் கால்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். நாம் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் ஆன்மீக முன்னேற்றத்தின் வரிசையில் ஒரு படிக்கு அப்பால் பார்க்கிறோம். கிறிஸ்து அல்லது சத்தியம் மரணத்தை வென்று இன்னும் ஜெயிக்கிறார் என்ற உண்மை பயங்கரவாதத்தின் ராஜா என்பதை நிரூபிக்கிறது. இது ஒரு மரண நம்பிக்கை அல்லது பிழை. இது வாழ்க்கையின் ஆன்மீக ஆதாரங்களுடன் உண்மை அழிக்கிறது. புலன்களுக்கு மரணம் என்று தோன்றுவது ஒரு மரண மாயை என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் உண்மையான மனிதனுக்கும் உண்மையான பிரபஞ்சத்திற்கும் மரண செயல்முறை இல்லை. மரணம் போல் தோன்றிய பிறகு இயேசுவின் உடல் நிலை மாறாமல் இருந்தது. அதைத் தொடர்ந்து அனைத்து பொருள் நிலைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். மேலும் இந்த மேன்மை அவரது உயர்வை விளக்கியது. மேலும் கல்லறைக்கு அப்பால் ஒரு தகுதிகான் மற்றும் முற்போக்கான நிலையை சந்தேகத்திற்கு இடமின்றி வெளிப்படுத்தியது. வாழ்க்கை இப்போது பொருளை பொறுத்தது. ஆனால் இறந்த பிறகு அதை சார்ந்திருக்காது என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை. வாழ்க்கை அறிவியலின் அறியாமையில் நம் நாட்களை இங்கே கழிக்க முடியாது. மேலும் இந்த அறியாமைக்கு கல்லறைக்கு அப்பால் ஒரு வெகுமதியை எதிர்பார்க்கலாம். அறியாமைக்கு ஈடாக மரணம் நம்மை இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்காது. ஆன்மீக மற்றும் நித்தியமான கிறிஸ்தவ அறிவியலுக்கு இங்கு நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் இனி ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம். தவறுக்கு எதிரான நமது போரில் சத்தியத்திற்காக அல்லது கிறிஸ்துவுக்காக நாம் அனைத்தையும் விட்டுக் கொடுக்கும் சுய துறப்பு கிறிஸ்தவ அறிவியலில் ஒரு விதி. இந்த விதி கடவுளை தெய்வீக கொள்கையாக தெளிவாக விளக்குகிறது. வாழ்க்கையாக தந்தையால் குறிப்பிடப்படுகிறது. சத்தியமாக மகனால் குறிப்பிடப்படுகிறது. அன்பாக தாயால் குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் சில காலகட்டங்களில் இங்கே அல்லது இனி கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தியின் மீதான மரண நம்பிக்கையுடன் போராடி வெல்ல வேண்டும். கடைசி துருப்பு ஒலிக்கும் போது ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அனைத்தும் மாற்றப்படும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் கிறிஸ்தவ குணத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு சிறிய அழைப்புக்கும் மனிதர்கள் ஏற்கனவே இணங்கும் வரை இந்த ஞானத்தின் கடைசி அழைப்பு வர முடியாது. உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் சோதனையில் தங்கியுள்ளது, மேலும் அவை இல்லாமல் அடைய முடியாது. சொர்க்கம் என்பது உள்ளூர் அல்ல, ஆனால் மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமாகவும் அழியாததாகவும் இருக்கும் ஒரு தெய்வீக மனநிலை. ஏனென்றால் பாவம் இல்லை, மேலும் மனிதன் தனது சொந்த நீதியை கொண்டிருக்கவில்லை, ஆனால் இறைவனுடைய மனதை கொண்டிருக்கிறான் என வேதம் கூறுகிறது. சிற்றின்ப யுகங்களில் மரணம் என்று அழைக்கப்படும் மாற்றத்திற்கு முன் முழுமையான கிறிஸ்தவ அறிவியலை அடைய முடியாது. ஏனென்றால் நமக்கு புரியாததை நிரூபிக்கும் சக்தி நம்மிடம் இல்லை. ஆனால் மனித சுயம் சுவிசேஷம் செய்யப்பட வேண்டும். இந்த பணியை இன்று அன்புடன் ஏற்றுக்கொள்ளவும், நடைமுறை பொருளை மிக விரைவாக கைவிடவும். வெளிப்புறத்தையும் உண்மையானதையும் தீர்மானிக்கும் ஆன்மீகத்தை உருவாக்கவும் கடவுள் நம்மை கோருகிறார். வாழ்க்கை உண்மையானது, மரணம் என்பது மாயை. இயேசுவின் வழியில் ஆன்மாவின் உண்மைகளை விளக்குவது பொருள் உணர்வின் இருண்ட தரிசனங்களை நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மையில் தீர்க்கிறது. இந்த உன்னத தருணத்தில் மனிதனின் பாக்கியம் நமது எஜமானரின் வார்த்தைகளை நிரூபிப்பதாகும். ஒருவன் நான் சொல்வதை கடைபிடித்தால் அவன் மரணத்தை காணமாட்டான். ஆன்மீக உண்மைகள் தோன்றுவதற்காக தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொருள் ஆதாரங்களின் சிந்தனையை விளக்குவது இது ஒரு பெரிய சாதனையாகும். இதன் மூலம் நாம் பொய்யை துடைத்துவிட்டு உண்மைக்கு இடம் கொடுப்போம். இவ்வாறு நாம் உண்மையில் ஆலயத்தை அல்லது உடலை நிறுவலாம். அதை கட்டியவரும் படைத்தவரும் கடவுளே. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.